श्री गुरु गौरंगा ओम अज्ञातिमिरांदस्य ज्ञानांजनचलाकया सत्सरो मिलितमेना तस्मै श्री गुरुवे नमः। श्री चैतन्य मनोभीष्टं स्थापितं मेन भूतले स्वयं रूप गदामयं तदातिं स्वपदांतिकं वांदेगं श्रीगुरु श्रीयुतपदकमलं श्रीगुरो वैष्णवांश श्रीरूपां साकृजातं सगगनारघुनाथं तं सजीवं सात्वैदं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादा सगगनललिता श्रीविशाखां च नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे जयपदागस्वामिने दिनामिने नमाचार्यपादानितागृहपदायने गौरगदधामदाय नहरग्रामधारिणे नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्तस्वामिने दिनामिने नमस्ते सारस्वतीदेवे गौरवाणि प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्यदेशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौरभक्तवृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे हरे। कृष्णाय वासुदेवाय देवकी नंदनाय च नंदगोपकुमाराय गोविंदाय नमो नमः। नमः पंकजनाभाय नमः पंकजमालिने नमः पंकजनेत्राय नमस्ते पंकजांग्रिये। हरे कृष्ण। कावेरी व्रजाश्रयं वैकुंठं रंगमंदिरं सवासुदेवो रंगेशः प्रत्यक्षं परमं। கடந்த சில தினங்களாக நம்ம வந்து திவ்ய தேசம் யாத்திரை பிரயாணம் பண்ணிட்டுருக்கோம். பொதுவாக கௌடிய வைஷ்ணவர்களை பொறுத்த வரைக்கும் சைத்தன்ய மகாபிரபு எங்கெல்லாம் சென்று அவருடைய தாமரை பாதங்களை பயித்தாரோ அதெல்லாம் கௌடிய வைஷ்ணவருக்கு ரொம்ப முக்கியமான இடம். சைத்தன்ய மகாபிரபு லீலை பண்ண இடங்கள், சைத்தன்ய மகாபிரபு பிரயாணம் செய்த இடங்கள், இதெல்லாம் கௌடிய வைஷ்ணவர்களுக்கு ரொம்ப முக்கியமான ஸ்தலம். அதே போல் ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு வந்து ஆழ்வார்கள் எங்கெல்லாம் சென்று பகவானை துதித்து பாடினாங்களோ அதெல்லாம் முக்கியமான ஸ்தலம். அப்போ நம்மளும் ரெண்டு இடத்துலேருந்தும் கருணை எடுத்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறோம். கௌடிய சம்பிரதாயத்திலிருந்து சைத்தன்மாவுடைய கருணை மூலமாக நம்ம பக்தி சேவையில் முன்னேற்ற அடைகிறோம். அதே போல் ஆழ்வார்களுடைய தாமரை பாதங்கள் பதித்து அவங்க சென்று பகவானை சேவிச்ச இடங்களையும் போய் தரிசனம் பண்ணி அங்கே தாயாருடைய கருணையும் பெருமாளுடைய கருணையும் ஆழ்வார்கள் செய்த பக்தியும் நம்ம வேண்டி பகவான்கிட்ட பிரார்த்திக்கிறோம். ஸோ எப்படி நம்ம வந்து ஏதோ ஒரு வகையில் ஆச்சாரியருடைய வழியை பின்பற்றி நம்ம பக்தி தோனில் முன்னேற்ற அடைகிறோம், முன்னேற்ற அடைய முயற்சிக்கிறோம். காலையில் உபன்யாசத்தில் வந்து ஸ்ரீரங்கத்தில் வந்து தொண்டரடி பொடி ஆழ்வார் எப்படி பகவானுக்கு கைங்கரியம் செய்தார், பகவானுக்கும் பக்தனுக்கும் எந்த அளவில் அன்பு பரிமாற்றம் இருந்தது, அந்த லீலைகளை தெரிஞ்சிட்டோம். இப்போ நம்ம வந்திருக்கிற ஸ்தலம் வந்து கோவிலடி அப்பக்கூடத்தான் அப்பால ரங்கநாதர். அதாவது ஸ்ரீ சம்பிரதாயத்தில் ஸ்ரீ வைஷ்ணவத்தில் வந்து ஐந்து ரங்கம் பஞ்சரங்கம்னு சொல்லுவாங்க. அந்த ஐந்து ரங்கம் கோயில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பஞ்சரங்க ஸ்தலம்னு சொல்லுவாங்க. அஞ்சு ரங்கநாதர் இருக்கார். ஸ்ரீரங்கநாதர் பிரதானமானவர். ஸ்ரீரங்கநாதர் மாதிரி இன்னும் நாலு ரங்கநாதர் இருக்காங்க. ஸ்ரீரங்கநாதர் இங்கே வந்து அப்பால ரங்கநாதர், கோவிலடி அப்பால ரங்கநாதர், மைசூர் பக்கம் காவேரிப்பட்டினத்தில் ஒரு ரங்கநாதர் இருக்கார், அதுக்கப்புறம் சாரங்கபாணி ரங்கநாதர் கும்பகோணத்தில் ரங்கநாதர், அப்புறம் பரிமள ரங்கநாதர் மாயவரம் பரிமள ரங்கநாதர். இதில் வந்து நம்ம ஆச்சாரியருடைய கருணையினால் அப்பால ரங்கநாதரை சேவிச்சிட்டோம். ஆனால் மூலவர் வந்து பாலாலயத்தில் இருக்கிறதுனால மூலவரை நம்ம சேவிக்க முடியல. அவருடைய திருவடி சேவை கிடச்சிது. பகவானுடைய திருவடிக்கும் பகவானுக்கும் ஏதோ ஒரு வித்தியாசம் கிடையாது. திருவடி கண்டான் சேவை செய்தான் அப்படின்னு ராமாயணத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ பகவானுடைய தாமரை திருப்பாதங்கள் தான் பக்தர்களுக்கு புகலிடமாக இருக்குது. எப்படி வந்து இந்த குளங்களில் வந்து அந்த தாமரையில் வந்து தேன் எடுக்கும் மண்டுகள்லாம் இருந்து அந்த மாதிரி பக்தர்கள் வந்து பகவானுடைய தாமரை பாதங்களை இருக பிடிச்சிக்கிறாங்க. அது ஒன்று தான் வந்து நம்மளை வந்து எல்லா விதமான துன்பங்களிலிருந்து விடுவிக்க கூடியது. பகவானுடைய தாமரை திருப்பாதம்தான் நம்மளை எல்லா விதமான துன்பத்திலிருந்து விடுவிக்க கூடியது. ஸ்ரீமத் பாகவதத்தில் ஒரு அற்புதமான ஸ்லோகம், சமாசிதாயே பத பல்வல பிளவம் மகத் பதம் புண்ணி யசோ முராரி பவாம் புதிர் வத்ச பரம் பதம் 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 யத்தி வதம் நதேஷாம். நம்ம இந்த உலகத்தில் பிரயாணம் செய்யக்கூடிய ஓரொரு அடியும் வந்து அபாயம் நிறைந்தது, பிரச்சனைகள் நிறைந்தது, எப்போ என்ன நடக்கும்னு தெரியாது. அந்த மாதிரி ஒரு தர்மசங்கடமான நிலையில் நம்மளாம் வாழ்ந்துட்டுருக்கோம். ஓரொரு பதமும் அபாயம் தான், பிரச்சனை தான், எப்போ என்ன வரும்னு தெரியாது, டேஞ்சர், ஆபத்து நிறைந்தது. சமாசிதாயே பத பல்வல பிளவம் மகத் பதம் புண்ணியசோ முராரி, கிருஷ்ணருக்கு முராரின்னு ஒரு திருநாமம். அந்த முராரியுடைய தாமரை பாதங்களை புகலிடம் கொண்டவங்க இந்த ஓரொரு அடியும் துன்பம் நிறைந்த இந்த உலகத்தை ரொம்ப சுலபமாக கடந்துடலாம். எப்படி கடக்க முடியும்னு பாகவதம் சொல்லுதுன்னா, பவாம்புதீர் வத்ச பரம் பதம், வத்சனா வத்சன கௌ, சாரி காஃப், அந்த இது கண்டுக்குட்டி. இந்த கண்டுக்குட்டி பார்த்தீங்கன்னா மழைக்காலத்தில் அப்படி நடந்து போகும், அப்படி போகும்போது கால் தடம் பட்டு அந்த இடத்துல ஒரு சின்ன ஹோல்ஸ் வரும், சின்ன ஒரு துளை இருக்கும். அது மழைக்காலத்தில் என்னாகும், கண்டுடைய கால் படிந்த இடத்துல ஒரு சின்ன துளையாக அதில் தண்ணி நிற்கும். அது வந்து இந்த சின்ன குழந்தை கூட ஈஸியாக தாண்டிடும் இல்லையா, கஷ்டம் இருக்காது அது. அந்த மாதிரி இந்த உலகமானது பயங்கர சமுத்திரம் போல துன்பம் நிறைந்தது, சமுத்திரத்தை யாராலும் கடக்க முடியாது. பக்தர் அல்லாதவங்க பக்தி செய்யாதவங்களுக்கெல்லாம் இங்கே உள்ள கஷ்டங்கள்லாம் சமுத்திரம் மாதிரி, அதில் அவங்க தத்தளிப்பாங்க மேலே வர முடியாமல். ஆனால் பக்தர்கள் அந்த கஷ்டத்தில் இருந்தால் கூட, இக்கட்டான சூழ்நிலையில் ஆபத்தில் இருந்தால் கூட அவங்க பகவானுடைய தாமரை பாதத்தை பிடிச்சிக்கிறதுனால அந்த கன்று குட்டியோட காலில் தேங்கின தண்ணி மாதிரி கடந்து வந்துடலாம் ஈஸியாக, ரொம்ப சுலபமாக, கஷ்டமே கிடையாது, ரொம்ப சுலபமாக தாண்டிடலாம். அதனால் அப்பால் ரங்கநாதனுடைய திருவடி சேவை எல்லாருக்கும் கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அது தரிசித்ததில் நம்ம கஷ்டங்கள்லாம் பறந்து போயிடும். எப்படி அப்பால் ரங்கநாதர் ஸ்ரீரங்கநாதர் ரெண்டு பேரை நம்ம சேவிச்சிட்டோம். இங்கே இதுக்கு முன்னாடி யாரோ பரிமல ரங்கநாதர் கோயிலுக்கு போயிருக்கீங்களா? பரிமல ரங்கநாதர் மாயாவரம் இவர் ஒருத்தர் போயிருக்காரு, அப்புறம் தான் இவர் ஒருத்தர் போயிருக்காரு, அப்புறம் சாரங்கபாணி ஆராமுதன், ரெண்டு ரங்கநாதர் நம்ம அடுத்து சேவிக்க போகிறோம். இன்னொரு சந்தர்ப்பம் கிடைக்கும்போது நம்ம வந்து காவேரி பட்டணத்தில் போய் அங்கே உள்ள ரங்கநாதரி சேவிக்கலாம். அது மைசூர் இப்போ கர்நாடகா பக்கம் போகணும். அது போகிற மாதிரி இருந்தால் நம்ம கொஞ்ச நேரம் மொபைல்லாம் சைலண்ட்டில் போட்டுடுங்க. அங்கே போகும்போது அந்த ஏரியாவில் உள்ள அந்த சரௌண்டிங்கில் உள்ள கோயில்கள்லாம் பார்க்க போகலாம். இப்போ வந்து பார்த்தா காவேரி பட்டணம் போயிட்டு மேல்கோட்டை போகலாம். மேல்கோட்டையில் வந்து ரொம்ப அற்புதமான திவ்ய தேசம் இல்லாத ஒரு அபிமான ஸ்தலம், ரொம்ப அற்புதமான க்ஷேத்திரம். அங்கே நரசிங்கர் ராமானுஜர் நீண்ட காலம் அங்கே தங்கியிருந்தார். அவர் கொடுத்த திருமேனி அங்கே இருக்குது, ராமானுஜர் ஒரு தானாக உந்த திருமேனி. அவர் வந்து பகவான் ராமானுஜர் வந்து அங்கே இன்னும் பக்தர்களுடைய கோரிக்கையை ஏற்றுண்டு அங்கே அவர் தரிசனம் கொடுக்குறாரு. அங்கே உள்ள பூஜாரிகளுக்கு ஏதாவது சந்தேகம்னா கூட இப்போ ராமானுஜர்கிட்ட கேட்டாலும் ஒரு பதில் சொல்லுவார். அந்தளவுக்கு அவங்க வந்து ராமானுஜருக்கும் அவருக்கும் அந்த ஒரு நெருக்கம் இருக்குங்க மேல்கோட்டையில். ஸோ அது ஒரு அற்புதமான க்ஷேத்திரம். அது அப்படி போகும்போது அந்த கோயிலை நம்ம தரிசிக்கலாம். இப்போ நம்ம வந்து நாலு ரங்கக்ஷேத்திரத்தை தரிசிக்க போகிறோம், ரெண்டு ஆல்ரெடி பார்த்துட்டோம், ரெண்டு பாக்கி இருக்கு. இதுக்கு முன்னாடி சேவித்த க்ஷேத்திரம் வந்து அன்பில். அன்புன்னா என்னது? அன்புன்னா பாசம், அன்பு, பக்தி, காதல். அன்பில் க்ஷேத்திரத்தில் பகவான் தன்னுடைய பக்தர்களுக்கு மேலே ரொம்ப கருணை உள்ளவராக இருக்கார். அங்கே வடிவழகியை நம்பின்னு பேர், வடிவழகியை நம்பி சுந்தரேஷ பெருமாள், சுந்தரராஜ பெருமாள். சுந்தரன் அப்படின்னா பூரண அழகுடையவர்னு அர்த்தம். அதனால நம்ம வந்து வட இந்தியாவில் கிருஷ்ணரை வந்து ஷியாம் சுந்தர் சுந்தர்னெல்லாம் சொல்கிறோம். வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணருக்கு நிறைய ஷியாம் சுந்தர் சுந்தர் இந்த மாதிரி பேர்லாம் இருக்கும். அது தமிழில் வந்து அழகிய நம்பி, வடிவழகிய நம்பி இந்த மாதிரி பேர் சொல்லுவாங்க. இப்படி பகவான் வந்து தன்னுடைய பக்தர்கள் தன்னுடைய அழகுலால தன்னுடைய கவர்ச்சியினால் ஈர்க்கிறார். அது ஆக்ரஷேதி கிருஷ்ணா, ஆக்ரஷேதினா அவர் தன்னுடைய அழகில் வசீகரிச்சிடுவார் தன்னுடைய பக்தர்களை. ஸோ அன்பில் க்ஷேத்திரத்தில் பகவான் எழுந்தருளி தன்னுடைய பக்தர்களை தன்னுடைய அழகுனால கவர்றார். அங்கே பெரிய வரலாறு ஒன்றும் இல்லை அன்பில் க்ஷேத்திரத்தில், இந்த மற்ற ஸ்தலங்களை மாதிரி அங்கே பெரிய ஸ்தல புராணம் பெருசாக சொல்லலை. ஆனாலும் ஆழ்வார்கள் வந்து அங்கே பாடுனால அது ரொம்ப திவ்ய தேசமாக எடுத்துக்கொண்டு பகவானும் எழுந்தருளியிருக்கிறதுனால அந்த க்ஷேத்திரம் ரொம்ப முக்கியமான 108 திருப்பதியில் ஒன்றாக கருதுது. பக்தர்களும் அங்கே வந்து பகவானை சேவித்து ஆனந்தம் அடைகிறாங்க அன்பில் க்ஷேத்திரத்தில். இங்கே வந்து அப்பால ரங்கநாதர் அப்ப கூடத்தார். ஒரு சமயம் உபமன்யுன்னு ஒரு சக்கரவர்த்தி இருந்தார். உபமன்யு வந்து ரொம்ப தர்மவிலாசி ஒரு நல்ல மன்னர், சக்கரவர்த்தி. உபமன்யு ஒரு சமயம் ஒரு பெரிய அன்னதானம் செய்கிறார். அன்னதானம் செய்யும்போது ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஜனங்கள் வந்து அவருடைய அந்த அன்னதானத்தை பருகிறதுக்காக வராங்க, பிரசாதம் ஏற்றுக்கொள்றதுக்காக. இப்போ உபமன்யுடைய பக்தியில் திருப்தி அடைந்து பகவானும் ஒரு வயதான கில பிராமண ரூபத்தில் அங்கே வந்தார். அப்போது எல்லாருக்கும் பரிமாறுற மாதிரி உபமன்யு அந்த பிராமணர் உட்கார வச்சு அவருக்கும் சாப்பாடெல்லாம் பிரசாதெல்லாம் கொடுத்தார். ஆனால் எல்லாமே சாப்பிட்டுட்டே இருக்கார், அவருக்கு திருப்தி ஆகலை. இவரும் நிறைய சேவை பண்ணிட்டார், கைங்கரியம் பண்ணிட்டார். அந்த பிராமணர் சொல்கிறார், எனக்கு பத்தலை, இவருக்கு என்ன செய்யுதுன்னே தெரியல. யாருக்கு? உபமன்யுக்கு. உபமன்யுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. எப்படிறா இந்த பிராமணர் இப்படி சாப்பிட்றாரு, எப்படி நான் அவரை சந்தோஷப்படுத்துறது? எல்லாமே சமையல் பண்ணதெல்லாம் தீர்ந்து போயிடுச்சு. கடைசியில் பகவான் கேட்டார், எனக்கு அப்பம் கூட வேணும், ஒரு கொடை நிறைய அப்பம் கொண்டு வா அப்படின்னார். உடனே போய் தயவு பண்ணி அப்பம் ரெடி பண்ணி பகவானுக்கு படைத்தார். அவனுடைய அந்த பக்தியில் ரொம்ப திருப்தி அடைந்து பகவான் அவருக்கு தர்சனம் கொடுத்தார். அன்றிலிருந்து இவருக்கு அப்ப கூடத்தான்னு பேர். அப்பம் வந்து ஏற்றுக்கொண்டதுனால அந்த உபமன்யுடைய பக்தியில் அவர் கொடுத்த அப்பத்தை எடுத்துகிட்டு ரொம்ப சந்தோஷமாக, அதனால் இங்கே அப்பால ரங்கநாதர் அப்படிங்கிற திருநாமத்தோடு பகவான் இங்கே தர்சனம் கொடுக்குறார். அதாவது ஒரு ஒரு கோயிலில் ஒரு ஒரு விசேஷம். திருப்பதி லட்டு, காஞ்சிபுரம் இட்லி, வேற என்ன ஊர், ஸ்ரீரங்கம் வடை அதிர்சம், இங்கே அப்பம். பக்தர்களுக்கெல்லாம் அப்பவும் தயார் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்பவும் வந்து இங்கே ரொம்ப விசேஷமானது, அப்போ பிரசாதம். அதுதான் இந்த ஸ்தல புராணம். இந்த காவேரி ஆற்றங்கரையில், இங்கே பின்னாடி காவேரி இருக்குது, காவேரி ஆற்றங்கரையில் பகவான் எழுந்தருளி உபமன்யுக்கு தர்சனம் கொடுத்தார். நேற்று நம்ம சேவிச்ச க்ஷேத்திரங்களில் நாச்சியார் கோயில் சரித்திரம் அந்த பட்டர் நமக்கு ரொம்ப அழகாக சொன்னார். திருவள்ளரையோடைய சரித்திரம் நம்ம அங்கே பேச முடியல, நேரலாதனால் அதை நம்ம அங்கே எக்ஸ்பிளைன் பண்ண முடியல. திருவள்ளரை வந்து அந்த இடத்துல மார்க்கண்டேய மகரிஷி தவம் பண்ணிட்டு இருந்தார். திருவள்ளரை இப்போ இருக்கிற கோயில் இருக்கிற இடத்துல மார்க்கண்டேய மகரிஷி தவம் பண்ணிட்டு இருந்தார். ரகுவம்சத்திலே ஒரு மிகச்சிறந்த புகழ் வாய்ந்த ஒரு சக்கரவர்த்தி சிபி, சிபி மகாராஜ். சிபி மகாராஜ்னால எல்லாருக்கும் என்ன ஞாபகம் வரும்? புறாவுக்காக தன் உடலில் சதையை எடுத்து கொடுத்தார் இல்லையா சிபி சக்கரவர்த்தி. ஏழு வள்ளல்கள் ஒருத்தர், கடையேழு வள்ளல்கள், பாரி காரி ஓரி ஆரி இந்த மாதிரி ஒரு ஏழு பேர் இருப்பாங்க, அதில் சிபி ஒருத்தர். ஸோ சிபி சக்கரவர்த்தி அவர் ரொம்ப, அவரும் ஒரு தர்மார்த்தமா நல்ல ஒரு உண்மையான சக்கரவர்த்தி. அவர் ஒரு நாள் காட்டில் வேட்டையாட வரும்போது அவரை தாண்டி ஒரு வெள்ளை நிறத்தில் ஒரு உருவம் ஒன்று அவரை கடந்து போச்சு. அந்த உருவத்தை தேடி அவர் தன்னுடைய ரதத்தில் நோக்கி வரும்போது அது ஒரு புட்டில் போய் மறைஞ்சிடும், ஒரு இதில் பதரில் போய் மறைஞ்சிடும். அப்போ அங்கே பக்கத்துலேயே மார்க்கண்டேய ரிஷி தவம் பண்ணிட்டு இருப்பார். அவர்கிட்ட அதுக்கான காரணத்தை கேட்கும்போது அவர் அந்த புற்றுக்கு பால் வாக்க சொல்வார். அவர் சொல்லுவார், நீ பார்த்தது ஸ்வேதா வராக அவதாரம், பகவான் வந்து ஸ்வேதா, ஸ்வேதானா வெள்ளை கலரில் வெள்ளை நிறத்தில் ஒரு அவதாரம். அதாவது பகவான் ரெண்டு வராக அவதாரம் பண்ணியிருக்கார், ஒன்று வந்து வராக அவதாரம், இன்னொன்று ஸ்வேத வராக அவதாரம். இந்த ஸ்வேத வராக அவதாரத்தை வந்து சிபிமன்யுக்கு அந்த அதைத்தான் நீ பார்த்த, அந்த ஸ்வேத வராக மூர்த்தி தான் நீ தர்சனம் பண்ண அப்படின்னு மார்க்கண்டே ரிஷி சொல்கிறார். உடனே சிபியும் வந்து அந்த புதரில் பால் அபிஷேகம் பண்ணுறார். இப்போ பகவான் வந்து அவங்க ரெண்டு பேருக்குமே தர்சனம் கொடுக்குறார். ஸ்வேத வராக மூர்த்தியாக சிபி சக்கரவர்த்திக்கும் மார்க்கண்டே ரிஷிக்கும் தர்சனம் கொடுத்தார். இப்போ அவங்களுடைய வேண்டுகோளுக்கு இணங்க சிபி சக்கரவர்த்தியும் ரொம்ப பகவானுக்கு அங்கே ஒரு அற்புதமான கோயில் எழுப்பணும்னு விரும்பினார். அப்போ அவருடைய விருப்பத்தை பூர்த்தி செய்கிறதுக்காக பகவானும் அங்கே அச்ச அவதாரமாக, அச்ச விக்கிரகமாக எழுந்தருனார். புண்டரீகாட்ச பெருமாள் 3700 ஸ்ரீ வைஷ்ணவர்களை அழைச்சிட்டு வந்து சிபி சக்கரவர்த்தி அங்கே பிரம்மாண்டமான பூஜையெல்லாம் செய்யணும்னு விரும்பினார். வட இந்தியாவிலேருந்து இங்கிருந்து போன ஸ்ரீ வைஷ்ணவர்கள் 3700 பேர் அழைச்சிட்டு வரார். அதில் ஒருத்தர் வந்து ரொம்ப வயோதிகமாக இறந்துடுவார். ஆனால் சிபிக்கு ரொம்ப வருத்தம், அந்த 3700 பேர் வச்சு பண்ணுன்னு நினச்சதில் ஒருத்தர் தவறிட்டாருன்னு ரொம்ப வருத்தப்படுவார். அப்போ பகவானே வந்து ஒரு பிராமண ரூபத்தில் வந்து அந்த நான் இருக்கேன், என்ன 3700 ஒன்றா சேர்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய விருப்பத்தை வந்து பகவான் பூர்த்தி பண்ணார். இந்த மாதிரி பக்தர்கள் எந்த அளவுக்கு பகவான்கிட்ட அன்பு பரிமாற்றம் செய்யணும்னு நினைக்கிறாங்களோ பகவானும் அதை வந்து தன்னுடைய நிலையிலிருந்து இறங்கி வந்து பக்தரோட அன்பு பரிமாற்றம் செய்கிறார். இப்படி சிபி சக்கரவர்த்தியோடைய வேண்டுகோளுக்கு இணங்க சாரி அவருடைய மனசு வந்து சந்தோஷம் அடைகிறதுக்காக பகவான் வந்து அந்த ஒரு பிராமண ரூபத்தில் வந்து அங்கே தங்கினார். அங்கே நம்ம பார்த்துருப்போம் எப்பவுமே வந்து ஆதிசேஷன் வந்து பகவானுக்கு பாம்பு படுக்கையாக தான் இருப்பார். எல்லா திவ்ய தேசம் எல்லா கோயிலையும் ஆதிசேஷன் பாம்பு படிக்கையில் தான் இருப்பார். ஆனால் அங்கே திருவள்ளரில் மட்டும்தான் ஆதிசேஷன் நின்ற கோலத்தில் தரிசனம் கொடுக்குறார், எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறார் நின்ற கோலத்தில். மற்ற இடங்களில் பாம்பு படுக்கையாக தான் இருப்பார். அங்கே வந்து மானிட ரூபத்தில் எடுத்துகிட்டு அதில் நமக்கு அருள் பாலிக்கிறார் ஆதிசேஷன். அப்புறம் மேலே பார்த்துருப்பீங்க சந்திரன் சூரியன் ரெண்டு பேர் இருந்துப்பாங்க, சந்திரன் சூரியன் ஆதிசேஷன் மார்க்கேண்டே ரிஷி இவங்கெல்லாம் பிரம்மா எல்லாருமே அங்கே, ஸ்ரீதேவி பூதேவி எல்லாருமே அங்கே இருந்தாங்க. இது வந்து திருவள்ளரை பங்கஜவல்லி தாயார் செண்பகவல்லி தாயார் செண்பகவல்லி தாயார். மற்றபடி அங்கே அதுதான் முக்கியம். அதாவது அது ரொம்ப ரொம்ப பழமை வாய்ந்த கோயில் ரங்கநாதருக்கு முன்னாடி ஸ்ரீரங்கத்துக்கு முன்னாடி ஆதி வெள்ளரைன்னு சொல்லுவாங்க. அது ஆதி வெள்ளரை முன்னாடி இருந்து ஸ்ரீரங்கத்துக்கு முன்னாடி இருந்து அந்த திவ்ய தர்சனம் இருக்குது. அந்த மாதிரி திருவள்ளரை ரொம்ப அற்புதமான க்ஷேத்திரம், அங்கேயும் நமக்கு பகவானுடைய தரிசனம் கிடச்சிது. அங்கேயும் உபமன்யுவுக்கு பகவான் தன்னுடைய கருணையை கொடுத்தார். நீங்கள் அந்த உற்சவ மூர்த்தியில் அதாவது மூலவருடைய வர்ண கலாபம் தீட்டப்பட்ட படம் மட்டும் அங்கே இருக்கும் கலர் பண்ணது, அதில் பகவானுடைய கைக்கு பக்கத்தில் உபமன்யு ஆசீர்வதிக்கிற மாதிரி அங்கே உபமன்யு கையேந்திட்டு நமஸ்கரிச்சுட்டு அப்படி பகவான் பக்கத்தில் இருப்பார். ஆக்சுவலி மார்க்கண்டேரி சொல்கிறாங்க, பட் ஸ்தல புராணத்தில் உபமன்யுன்னு தான் போட்டிருக்கு. மார்க்கண்டேரிஷி அந்த ஸ்தலத்தில் தான் வராரு. அதில் ஒரு சின்ன கான்ட்ரவர்சி இருக்குது. இங்கே சிலர் வந்து அது மார்க்கண்டேரிஷிங்கிறாங்க, பட் ஆக்சுவலி அது உபமன்யு சக்கரவர்த்தி உபமன்யு ராஜா. ஏன்னா மார்க்கண்டேர் ஒரு முனிவர், அங்கே பார்த்து படத்தில் பார்த்தீங்கன்னா தாடியெலாம் இல்லாமல் ஒரு ராஜ அலங்காரத்தில் தான் இருக்கார். ஸோ மேபி அது உபமன்யு தான். குடம் பக்கத்தில் இருக்கு அப்ப குடம் தட்போ தட் இஸ் அப்போ மார்க்கண்டேரிஷி இல்லை, அது உபமன்யு தான். ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு நாள், திரு ஆடிப்பூரம், ஆண்டாளுடைய அவதார தினம். ஆண்டாள் யாரு? ஆழ்வார். ஆழ்வாரில் ஒரே ஒரு பெண் ஆழ்வார் வந்து ஆண்டாள் தான். பிஞ்சாய் பழுத்தாலே ஆண்டாளே, சின்ன குழந்தையிலேயே பகவானே அறிஞ்ச ஒரு ரொம்ப பிரதானமான பிரசித்தி பெற்ற ஒரு ஆழ்வார். எல்லா ஆழ்வார்லேயும் மிஞ்சிட்டாங்க அவங்க, மற்ற ஆழ்வார்லாம் மிஞ்சிடுவாங்க அவங்க தன்னுடைய அவங்களுடைய பக்தியில் பிரேமத்தில். ஓகேவே, ஆண்டாள் யாருடைய அவதாரம்? லக்ஷ்மி தேவி. எனிவே லக்ஷ்மி தேவி, பட் பூமாதேவியோடைய இன்கார்னேஷன், பூமாவுடைய அவதாரம். எப்படின்னா வராக பகவான் வராக அவதாரம் எடுத்து பூமாதேவியத்துடைய மடியில் வச்சுட்டு அவர்கிட்ட நிறைய விஷயங்களை பற்றி சாஸ்திரங்களை பற்றி வராக தேவர் வந்து பூமாதேவியின் எடுத்து சொல்லும்போது பூமாதேவிக்கு ஒரு சந்தேகம், உங்களை அடையிறதுக்கு எது எளிமையான வழி? உங்களை அடையிறதுக்கு பகவானே அதாவது பிரபு உங்களை அடையிறதுக்கு வந்து எது ரொம்ப எளிமையான மார்க்கம் அப்படின்னு கேட்கும்போது வராகமூர்த்தி வந்து இந்த மூணு விஷயத்த சொல்றார். அவரை துதித்து பாடுறதும், அவரை பூஜிக்கிறதும், அவருக்கு சேவை பக்தி தொண்டு செய்கிறதும், இந்த மூன்று விஷயமும் வந்து அவரை அடையிறதுக்கு ரொம்ப எளிமையான மார்க்கம். கீர்த்தனம் பிரவச்சனம் இன்னொன்று ஆக்சுவலி பக்தி சேவன், இந்த மூணு தான் ஆக்சுவலி. அப்போ பூமாதேவி ரொம்ப கருணையோடு நினச்சாங்க, இதை ஏன் நானே போய் பூலோகத்தில் செஞ்சு எல்லாருக்கும் அதுக்கு ஒரு முன்னுதாரணமாக இருந்து எல்லாரையும் பக்தி தொண்டில் ஏன் நான் ஈடுபடுத்தக்கூடாது அப்படின்னு பூமாதேவி ரொம்ப கருணையோடு ஆண்டாளை அவதரித்தாங்க. இன்னைக்கு ஸ்ரீவில்லிபுத்தூரில் ரொம்ப விசேஷமாக இருக்கும் ஆண்டாளோட அவதார ஸ்தலம். ஸ்ரீவில்லிபுத்தூரில் வடபத்திர சாயிங்கிறவர் பெருமாளுடைய திருநாம். இந்த வடபத்திர சாயி கோயிலில் விஷ்ணு சித்தர்னு ஒரு பக்தர், விஷ்ணு சித்தர் ரொம்ப எளிமையான வைஷ்ணவர். அவரும் காலையில் பேசின மாதிரி தொண்டரடி பொடியாழ்வார் மாதிரி அங்கே ஒரு அற்புதமான தோட்டம் அமைச்சு அந்த தோட்டத்தில் உள்ள மலர்களெல்லாம் சேகரித்து அதை வடபத்திர சாயிக்கு மாலையாக தொடுப்பார். அப்படி ஒரு நாள் விஷ்ணு சித்தர் அந்த தோட்டத்தில் மலர்களை சேகரிக்கும் போது அங்கே ஒரு அற்புதமான ஒரு குழந்தை நல்ல தங்க நிறத்தில் தங்க தாமரையில் அப்படி ஜொலிக்கிற மாதிரி பயங்கரமான தேஜஸ் அந்த குழந்தை கிடச்சோடனே விஷ்ணு சித்தருக்கு ரொம்ப சந்தோஷம். இது ஒருவேளை பகவானுடைய கருணையாக தான் இருக்குன்னு அந்த குழந்தை எடுத்துகிட்டு வர எடுத்துகிட்டு வந்து தங்களுடைய அவருடைய ஆசிரமத்தில் அந்த குழந்தையை வளர்க்குறார். விஷ்ணு சித்தர் பகவானுடைய பக்தராக இருக்கிறதுனால அவருடைய குழந்தைக்கு ஓரொரு நாளும் கிருஷ்ணருடைய லீலைகள் எல்லாம் சொன்னார். பகவான் கிருஷ்ணர் வந்து எப்படி பூத்தனா வதம் செய்தார், அகாசுரன், பகாசுரன், திருநாவர்தன், தேனுகாசுரன், பிளம்பாசுரன், பௌமாசுரன், எண்ணற்ற அசுரர்களை எப்படி கிருஷ்ணர் வதம் பண்ணார், அந்த கோகுலத்தில் எப்படி வெண்ணெய்களை எல்லாம் திருடி உண்டார், யசோதா கிட்ட எப்படி அனுப்பி, ஒவ்வொரு நாளும் தினம் தினம் அந்த குழந்தை வந்து பகவானுடைய லீலைகளை கேட்டு 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 வளர்ந்தாங்க. தன்னை அறியாமல் இனம் புரியாத ஒரு காதல், ஒரு அன்பு அந்த குழந்தைக்கு பகவானுடைய இதயத்தில் வளர்ந்து வளர்ந்து வருது. இப்படி நாளுக்கு நாள் அந்த குழந்தை வந்து கிருஷ்ண உணர்வுலேயே வளர்றாங்க. ஆரம்பத்திலேருந்து பிரச்சாரம் செய்கிறதுக்கு முன்னாடியே ஆண்டாள் வாயெடுத்து பாசுரங்களை பாடாததுக்கு முன்னாடியே அவங்களுடைய ஓரொரு அசைவும் வந்து கிருஷ்ண உணர்வு எவ்வளோ முக்கியமானது, பக்தி தோண்டு எவ்வளோ உன்னதமானது, ஒருத்தர் எந்த சிந்தனையில் இருக்கணும், யாரை பற்றி கேட்கணும், யாரை பற்றி பேசணும். நம்ம கூட கௌடிய சம்பிரதாயத்தில் ஸ்ரீமதி ராதாராணியை பற்றி கேட்கும்போது அவங்க வந்து கிருஷ்ணரை பார்க்கறதுக்கு கண்ணே திறக்கலை. கிருஷ்ணர் வந்து இந்த ஜட உலகத்தை நான் பார்க்க மாட்டேன், நான் பார்க்கறது முதல்ல கிருஷ்ணரை தான் பார்ப்பேங்கிற இதில் இருந்தாங்க. யாரு? ஸ்ரீமதி ராதாராணி. அந்த மாதிரி பகவானுடைய சக்திகள், அதாவது ஸ்ரீமதி ராதாராணி ஆகட்டும், லக்ஷ்மி தேவி ஆகட்டும், ருக்மணி ஆகட்டும், ஆண்டாள் ஆகட்டும், யார் இந்த உலகத்தில் வந்தாலும் அவங்களுடைய ஒவ்வொரு அசைவுகளும் பகவத் சம்பந்தமாகவே இருக்கும். ஜட உலகத்தோடு ஒரு சம்மந்தமும் இருக்காது அவங்களுடைய செயல்களில். அந்த அளவுக்கு அவங்க வந்து சின்ன குழந்தையாக இருக்கும்போது இந்த பகவானை கேட்டு 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 அவ்வளவு இனம் புரியாத ஒரு அன்பு பகவான் மேலே அவங்களுக்கு. இப்படி நாளுக்கு நாள் அந்த குழந்தை வளர்ந்துட்டே இருந்தாங்க. அப்புறம் மாலைகளை தொடுக்கிறது, பூ மாலை, பா மாலை எல்லாமே இந்த மாதிரி ஆண்டாள் வந்து நிறைய சேவனம் பண்ண ஆரம்பித்தாங்க. அப்போ ஆண்டாளுக்கு திருமண பருவம் வந்துடுச்சு. ஆனால் அவங்களுக்கு மாநிலே மணக்கணுங்கிற எண்ணம் கிடையாது. மறந்தால் ரங்கநாதரை தான் மணக்கணும், அது இயல்பு, அவங்களுடைய இயற்கையே அதுதான். அவங்களுக்கு பகவான் தான். எப்படி நம்ம அங்கே ஒரே ஒரு நாச்சியார் கோயிலில் கமலவள்ளி தாயார், கமலவள்ளி தாயார் வந்து பகவானாக இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டு அவங்க பகவானே அவர் திருமணம் செய்துக்கிறாங்க. ஆண்டாள் எப்படி வந்து ஆட்கொண்டாரோ அதே போல் கமலவள்ளி தாயார் ஆட்கொண்டு. இப்படி ஆண்டாள் வந்து ஒவ்வொரு நாளும் வந்து ரங்கநாதரை தான் திருமணம் செய்துக்கணும். இப்போ விஷ்ணு சித்தர் சொல்கிறார், எப்படி அது நடக்கும்? ரங்கநாதர் வந்து பகவான், நம்மளோ சாதாரண ஜனங்க, நம்ம எப்படி அவரை கல்யாணம் பண்ணலாம், முடியாது அப்படின்னு எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் ஆண்டாளுடைய மனது ரொம்ப ஸ்திரமாக இருக்கு. இதுக்கடையில் இன்னொரு அற்புதமான லீலை நடக்கும் விஷ்ணு சித்தருடைய லைஃப்பில், அவருடைய வாழ்க்கையில். விஷ்ணு சித்தர் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூரில் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கும்போது மதுரையில் பாண்டிய சக்கரவர்த்தி, பாண்டிய ராஜா வந்து ஒரு நாள் அப்படியே நகர்வலம் போகிறார். அப்படி நகர்வலம் போகும்போது அங்கே ஒரு யாத்ரீகர், ஒரு துறவி வந்துட்டு திண்ணையில் படுத்திருக்கிறார். இவர் கேட்குறாரு, யாருப்பா நீ, எங்கே போகிற, ஏன் இந்த நேரத்தில் இங்கே படுத்துருக்க? அந்த காலத்தில் ராஜாலாம் மாறு வேஷத்தில் போவாங்க, யாராவது சந்தேகப்பட நம்பர் இருந்தால் அவங்களை கூப்பிட்டு விசாரிப்பாங்க, உனக்கு யார், எங்கே வேணும், எங்கேருந்து வர, ஏன் இங்கே படுத்துட்டுருக்க. அப்போ அவர் சொன்னார், நான் ஒரு யாத்திரிகன், நான் இப்போ மதுரா, ஆயர்பாடி இந்த மாதிரி இடங்களுக்கெல்லாம் யாத்திரை போயிட்டுருக்கேன் அப்படின்னாரு. ஓ அப்படியா, நீங்கள் ஒரு சாது, தயவுசெய்து எனக்கு ஏதாவது உங்கள் திருவாயிலேருந்து ஏதாவது எனக்கு சொல்லுங்கள், நான் என்ன செய்யணும். அப்போ நீ என்றைக்காவது உன்னுடைய வாழ்க்கையில் மர்மையை பற்றி சிந்திச்சிருக்கியா, நீ மர்மையை பற்றி நீ இதுக்கு முன்னாடி சிந்திச்சிருக்கியா அப்படின்னு. இல்லை புரியல அப்படின்னு. அதாவது இப்போ வாழும்போதே நீ வந்து உன்னுடைய வாழ்க்கையினுடைய இறுதி காலத்தை பற்றி நீ சிந்திக்கலைன்னா உன்னுடைய வாழ்க்கையை நீ சரியாக பயன்படுத்திக்கல. இம்மையில் மறுமையை பற்றி சிந்திக்கணும். இப்போவே நீ அதுக்கான விடையை தேடணும். மோட்சம் எப்படி கிடைக்கும், எதுக்கான, எப்படி நான் மோட்சம் அடையிறது, இந்த ஜட வாழ்க்கை, இந்த மனித சரீரத்தை விட்ட உடனே நான் எப்படி திரும்பும் பிறவாத நிலை அடையிறது, அதுக்கான முயற்சி செய்தால்தான் உன்னுடைய வாழ்க்கை பக்குவமாகும் அப்படின்னு அந்த யாத்திரிகர் சொல்லிட்டு அவர் போயிடுறார். அன்னைக்கு இருந்து அவருக்கு அரண்மனைக்கு திரும்ப வந்தது ராஜாவுக்கு நிறைய குழப்பம். அவர் அப்படி சொல்லிட்டு போயிட்டார், இப்போவே நீ வந்து மோட்சத்துக்கான முயற்சிகளை செய்யணும் அப்படின்னு. சரி, இப்போ என்ன மோட்சத்துக்கான சரியான மார்க்கம் என்ன, எந்த மார்க்கத்தில் போனால் எனக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு அவர் யோசிக்கும் போது பல சமயங்கள் அவர் முன்னாடி தோன்றுது. ஜைன மதம், பௌத்த மதம், வைஷ்ணவம், சைவம், இப்படி நிறைய பிரிவுகள் இருக்கு. எந்த பிரிவு எனக்கு மோட்சத்தை தரும், இதில் யாருடைய தத்துவார்த்தங்கள், யாருடைய மந்திரங்கள் வந்து சரியான மோட்ச பாதைக்கு கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு அவருக்கு ஒரு நாள் ரொம்ப விசாரம் பண்ணிகிட்டே இருக்கார், அதை சிந்திச்சுக்கிட்டே இருக்கார். கடைசியில் ராஜா ஒரு முடிவுக்கு வந்தார். என்ன பண்ணாலும் அவருடைய அரண்மனையில் ஒரு பெரிய மூங்கில் இதில் ஒரு பொற்கிளி கட்டி தொங்க விட்டுருவார். பொற்கிளி கட்டி தொங்க விட்டு யார் வந்து மோட்சத்துக்கான சரியான மார்க்கத்தை எடுத்து சொல்றாங்களோ அப்ப அந்த பொற்கிளி தானா அருந்து கீழே விழும், அப்ப நான் அதை ஏற்றுக்கிறேன், அதுதான் சரியான மார்க்கம் அப்படின்னு. இதை கேள்விப்பட்டோன்னே பல இடங்கள்லேருந்து பல யாத்ரீகர்கள் வராங்க, ஜைன மதம், பௌத்த மதம், சைவம், பல ஆட்கள் வந்து அவங்களுடைய தத்துவங்களை முன்வைக்கிறாங்க. பல பல பலரும் வந்து அவங்களுடைய தத்துவங்களை வந்து முன்வைக்கிறாங்க. ஆனால் பொற்கிளி வளைஞ்ச பாடு கூட இல்லை. கடைசியில் இந்த விஷயம்லாம் தெரிஞ்ச உடனே ஸ்ரீவில்லிபுத்தூரில் அங்கே உள்ள பட்டர்கள்லாம் வந்து விஷ்ணு சித்தர்கிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் ஏன் போய் நம்ம வைஷ்ணவத்தை எடுத்து சொல்லி அந்த பொற்கிளியை வென்று வரக்கூடாது, நீங்கள் ஏன் போய் அந்த வைஷ்ணவத்தை அங்கே போய் அந்த ராஜா முன்னாடி போய் சொல்லி பொற்கிளியை வென்று வரக்கூடாது. அதுக்கு அவர் சொல்கிறாரு, எனக்கு என்ன தெரியும், நான் சாஸ்திரம் படிக்காதவன், எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் ஏதோ கொஞ்சம் பெருமாளுக்கு புஷ்ப கைங்கரியம் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு அந்தளவுக்கெல்லாம் ஒன்றும் சாஸ்திர அறிவெல்லாம் ஒன்றும் கிடையாது, அதெல்லாம் நான் போகமாட்டேன், எனக்கு அதை விருப்பம் இல்லை, நான் போய் இந்த மாதிரி பெரிய தர்க்கமெல்லாம் பண்ணுங்கிற எனக்கு விருப்பம் இல்லை, எனக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்றும். இந்த பிராமணர்கள், இல்லை இல்லை உங்களுக்கு தகுதி இருக்குது, நீங்கள் சும்மா அப்படி சொல்கிறீங்க, நீங்கள் போங்க போங்கம்மா, இல்லை இல்லை நான் போகமாட்டேன். கடைசியில் அன்று கனவில் பெருமாளே ஒரு முன்னாடி தோன்றுவார். யார் முன்னாடி? விஷ்ணு சித்தர். விஷ்ணு சித்தர்கிட்ட வந்து சொல்கிறார், ஏ விஷ்ணு சித்தா, நான் சொல்கிறேன், நீ போ, நீ போய் ஓம் நமோ நாராயணாங்கிற நாராயணாங்கிற தாரக மந்திரம் தான் பரம்பொருளுடைய மோட்சத்துக்கு உண்டான பிராப்தம், இந்த தாரக மந்திரத்தை யார் உச்சரிக்கிறாங்களோ உங்கள் மோட்ச பிராப்தம் கிட்டும் அப்படி சொல்லி நீ பொற்களை வென்றுவா அப்படிம்பார். என்னவருக்கு அப்படி ஷாக் ஆகிடும், எந்திரிச்சு அப்படியே உடம்பெல்லாம் வேர்த்து போய் அப்படியே இப்போ உற்சாகத்தில், இது என்ன பகவானே என்கிட்ட சொல்லியிருக்கிறாரு, இப்போ பகவான் வந்து சொல்லும் இதை செய்யாமல் இருக்கக்கூடாது அப்படின்னு விஷ்ணு சித்தர் புறப்பட்டு வர்றார். மதுரையில் வந்து ராஜசபையில் வந்து ராஜா முன்னாடி பல அமைச்சர்கள் மந்திரிகள்லாம் இருக்காங்க. ராஜா முன்னாடி வந்துட்டு சொல்கிறார், மோட்சத்துக்கும் மறுபிறவியிலிருந்து விடு, அதாவது பிறவே இல்லாத ஒரு நிலை அடைகிறதுக்கும் மோட்ச பிராப்தம் அடைகிறதுக்கும் ஒரே கதி அவனுடைய அந்த பரம்பரையுடைய திருநாமமான ஓம் நமோ நாராயணாங்கிற தாரக மந்திரத்தை உச்சரிக்கிறது தான் கிடைக்கும் அப்படின்னு சொன்ன உடனே பொற்கிளி டிங்னு சரி தப்புன்னு கீழே விடும், ஆட்டோமேட்டிக்காக சாதாரண அப்படி சாதாரணமாக விழும். உடனே ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடும், ஆகா இவரெல்லாம் ஒரு சுத்த பக்தர், இதுதான் சரியான மார்க்கம், இப்போ நான் அது ராஜா பரிபூர்ணமாக அதை ஏற்றுக்கிறார். இந்த பக்தர் வந்ததுக்கு அவர் இப்படி சும்மாலாம் அனுப்பக்கூடாது, அவருக்கு நிறைய ராஜோபச்சாரம் பண்ணி அவரை யானை மேலே வச்சு திருவீதி உலா கொண்டு வரணும் அப்படின்னு ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக அவர் வைஷ்ணவத்தை ஏற்றுண்டு அவரை விஷ்ணு சித்தர் ஒரு பெரிய யானை மேலே உட்காந்து துந்துபியெல்லாம் முழங்குது. இந்த துந்துபின்னு அப்படி பெருசாக இருக்குது பார்த்துருக்கீங்களா, அப்படின்னு ஊதுவாங்க, ரெண்டு பக்கம் ரெண்டு பேர் நிற்பாங்க, அந்த மந்திரம்லாம் கொட்டுவாங்க, டிங் 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 அடித்து நிறைய பேர் வேத மந்திரம்லாம் ஓதி அவர் யானையில் வச்சுட்டு கறிவட்டெல்லாம் கட்டி மாலையெல்லாம் போட்டு பயங்கர ராஜோபச்சாரம் அவருக்கு. எதுக்காக? பகவான் தான் எல்லாமேனு சொன்ன அந்த ஒரு காரணத்துக்காக. அவ்வளோ ஒரு ராஜ மரியாதை, அவர் அதை விரும்பவும் இல்லை, ஆனால் அது வேற வழியில் மன்னருடைய வேண்டுகோளை ஏற்றுக்காமல் இருக்க நிராகரிக்க முடியல, ஏன்னா சக்கரவர்த்தியோடைய வேண்டுகோளை நிராகரிக்க முடியல, சரி எல்லாமே பகவத் சங்கல்பம், அவருடைய விருப்பப்படி எல்லாம் நடக்குது, நம்ம யார் வேண்டான்னு சொல்கிறதுக்கு நம்ம யார் விருப்பப்படுறதும் இல்லை, வந்தது அவர் வேண்டான்னு சொல்லவும் இல்லை, ஏற்றுண்டார் ராஜ மரியாதை ஏற்றுண்டார். இப்போ பகவான் வந்து அங்கே மதுரையில் கூடலழகர்னு ஒரு அற்புதமான திவ்யதேஸ்வரம் கூடலழக பெருமாள், அவருக்கு என்ன ஆயிடுன்னா தன்னுடைய பக்தனுக்கு இவ்வளோ ஒரு ராஜபோச்சாரம் நடக்குது அதை பார்க்காம இருக்கலாமா அப்படின்னு கருடர் கூப்பிட்டு தாயாரோட லக்ஷ்மியோட கிளம்பி வந்துட்டார். யார்? பெருமாள் கூடலழகர் வந்து தாயாரோட அப்படியே வர்றார் கருட வாகனத்தில். யாருக்காக வர்றாரு? பெரியாள் அவரை விஷ்ணு சித்திர பார்க்கறதுக்காக வர்றாரு, அவரை அவருக்கு தரிசனம் கொடுக்க வர்றாரு, அவருடைய அந்த உபச்சாரங்களை பார்க்கறதுக்கு வர்றாரு. அவரை பார்க்குற பார்வையில் பார்த்தா லட்சக்கணக்கான பேர் தரிசனம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சாதாரண பாமர ஜனத்திலேருந்து வேதம் படித்த பிராமணன் வரைக்கும் சக்கரவர்த்தி வரைக்கும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் தரிசனம் பண்ணாங்க. யார்? காரணம் என்னது? பக்தனால, அந்த ஒரு பக்தனுடைய பக்தியினால லட்சக்கணக்கான பேர் அன்னைக்கு பெருமாளை சேவிச்சாங்க. இப்படியே எல்லாரும் வச்ச கண்ணு வாங்க பார்த்துட்டு இருக்காங்க, ஜோ இப்பெல்லாம் அழகாக இவர், இப்படி ஒரு அழகான மனுஷன் இந்த வாழ்க்கையில் கூட நாங்கள் பார்த்ததே இல்லை, இனி எங்கேயும் பார்க்க முடியாது அப்படின்னு பகவானுடைய அழகுல எல்லாம் மயங்கி போய் அப்படியே வாயில ஒருத்தர் ஜொல்லெல்லாம் வலியுது, அப்படி கண்ணெல்லாம் பெருசா கண்ணெல்லாம் பெருசாயிருச்சு, அப்படியே பிரமிச்சு போய் பார்க்குறாங்க. இவர் பார்த்தாரு, என்னடா அது எல்லாரும் இப்படி பகவானை பார்க்குறாங்களே, எல்லாரும் கண்ணு போட்டுருவாங்களோ ஒரு வேலை, இப்படி கண்ணு போட்டால் என்ன ஆகுது பகவானுடைய திருமேனி அப்படின்னு சொல்லி அவர் பகவானுக்கு பல்லாண்டு பாடினார். பகவானுக்கு பல்லாண்டு துதித்து பாடி அவருக்கு பகவானுக்கு பல்லாண்டு பாடினால ஒரு பெரிய ஆழ்வார்களை ஸ்தானத்தை பெற்றார். அது ஒரு காரணம். இன்னொன்று, ஆண்டாளை வந்து இந்த ஆண்டாள் குழந்தையா இருந்ததுலேருந்து அவங்க வந்து பகவான் தன்னுடைய கணவனாக வரும்னு நினச்சிட்டு இருந்தாங்க இல்லையா. சில சமயம் உங்களுக்கு வடபத்திர சாய்க்கு மாலை கொடுக்கும்போது அதை போட்டு பார்த்துட்டு கொடுப்பாங்க, நல்லா இருக்கான அந்த ஒரு கிணறு இருக்கும், அந்த நீங்கள் இப்போ போனாலும் பார்க்கலாம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் அந்த கிணத்துல அந்த தண்ணியில் போய் எட்டி பார்ப்பாங்க, அந்த மாலை நல்லா இருக்கா, இந்த பகவானுக்கு நல்லா இருக்குமா அப்படின்லாம். இதுதான் தினமும் நடக்குது. இது விஷ்ணு சித்தருக்கு தெரியும், பெரியாழ்வாருக்கு தெரியாது இந்த லீலையெல்லாம். ஆண்டாள் பண்ணுறது பெரியாழ்வாருக்கு தெரியவே தெரியாது. ஒரு நாள் என்னாவது மாலை கொடுக்கும்போது மாலையில் ஒரு பெரிய முடி இருக்கும், பார்த்துடுவார் எப்படி இந்த முடி வந்துச்சு. ஆண்டாள்கிட்ட கேட்பார், என்னாச்சு ஏன் இப்படி மாலையில் முடி வந்தது, இப்போ நான் தான் போட்டு பார்த்தேன், அது அபச்சாரம் இல்லையா, பகவானுக்கு போடுற மாலையை நம்ம சூடி கொடுக்கலாமா, அது தப்பு, நான் அதை இன்றைக்கி சேர்க்கவே மாட்டேன், சாத்தவே மாட்டேன், இந்த மாலையை வந்து அவங்க நான் சாத்த மாட்டேன் இன்றைக்கிட்டு. ஆண்டாளுக்கு ரொம்ப வருத்தமாயிடும், ஏடா நம்ம கட்டி கொடுத்த மாலை இன்றைக்கி பகவான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டார். அன்றைக்கு உடனே திரும்பவும் வடபத்திர சாய் அவர் கனவுல வந்துடுவார், ஏ பெரியாழ்வார் எனக்கு உங்கள் பொண்ணு சூடி கொடுத்த மாலை தான் ரொம்ப பிடிக்கும், அதை தான் நீ போடணுன்ற, வேறு வழியே இல்லை, கொண்டு போய் போட்டுடுவார். அப்போ தான் சொல்வார், நீ அவளை கூட்டிகிட்டு ஸ்ரீரங்கத்துக்கு வா அப்படின்னு. ஸ்ரீரங்கத்தில் வந்த உடனே ஆண்டாளை பகவான் ஸ்வீகரிச்சுக்கிறார். எப்படி ஆண்டாள் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் வந்து பகவானுடைய ஸ்மரணத்திலே இருந்தாங்க, பகவானுடைய ஸ்மரணத்திலிருந்து அவருக்கு சேவனம் பண்ணி அவங்க பாசரங்கள்லாம் கூட பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பாசரத்திலையும் ஹரிநாம பகவானுடைய நாமம் இல்லாமல் இருக்காது, அந்த பாசர 30 பாசரத்திலையும் பகவானுடைய நாமம் இல்லாமல் அந்த பாசுரம் இருக்காது, இந்த ஓரொரு பாசுரத்துலையும் பக்தி தோண்டுடைய மகத்துவம் இருக்கும். அதில் ஒரு உதாரணத்துக்கு ஒரு பாசுரத்தில் வந்து மூணு விஷயம் ஆண்டால் வந்து நம்மளுக்கு நம்மகிட்ட வேண்டி கேட்குறாங்க, வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க போய வெளியும் புகுதர்வான் என்றும் தீயினால் தூசாகும் செப்பேல் ஓரம், ஒன்றும் இல்லை வாய் எடுத்து பாடுங்க, பகவான் நாமத்தை பாடுங்க, அவரை மனசால் சிந்திங்க, இப்படி பண்ணால் இந்த கர்மங்கள்லாம் தீயில் போட்ட பஞ்சு மாதிரி ஆகிடும். இது கர்ம போகணுங்காக முயற்சிக்க வேண்டும். நம்முடைய கர்மங்கள்லாம் தீயினால் தூசாகும் செப்பேலோ ரெம்பாவும். இதை வந்து இந்த ஒரு விஷயம் எவ்வளவு முக்கியமானதுன்னா ஒவ்வொரு ஆச்சாரியரும் ஒவ்வொரு சாஸ்திரத்திலும் இதை தான் பரிந்துரைக்குது, திரும்ப திரும்ப அதை தான் சொல்கிறாங்க. ஒரு விஷயத்தை திரும்ப 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 சொன்னால் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்னு அர்த்தம். இது ஆண்டாள் சொல்லியிருக்காங்களா, வாயினால் பாடி மனதினால் சிந்திக்க. இதே விஷயத்தை பிரம்மதேவரும் சொல்கிறார், என்ன சொல்கிறாரு, பகவானுக்கு பக்தி தொண்டு செய்கிறதுனால என்ன ஆகிடும், நம்ம கர்மங்கள்லாம் போயிடும். எந்த இடத்துல சொல்கிறார் பிரம்ம சமிகிதல, கர்மாதி நிர்தகதி கிந்துச்ச பக்தி பாஜாம், யார் ஒருத்தர் பக்தி தொண்டு பண்ணுறாங்களோ அவங்க கர்மம் போயிடுங்கிறார். சரி, பகவத்கீதையில் கிருஷ்ணர் என்ன சொல்கிறாரு, சததம் கீர்த்தை அந்தோ மாம், எப்போதும் என் புகழ் பாடுங்க, எனக்கு நமஸ்காரம் பண்ணுங்க, என்னுடைய பக்தனாக இருங்க, என்ன வழிபாடு பண்ணுங்க. இதைத்தான் பகவானும் சொல்கிறாரு, இதைத்தான் ஆண்டாலும் சொல்கிறாங்க, இதைத்தான் பிரம்மதேவரும் சொல்கிறாரு, இதே தான் சைத்தன்ய மகாபிரபு சொன்னார், கீர்த்தனிய சதாகரி. சைத்தன்ய மகாபிரபு அப்போ ஒரே விஷயத்தை நம்மக்கிட்ட மனசில் ஆழமாக பதிக்கிறதுக்காக ஒவ்வொரு தடவையும் பகவான் அவரே ஸ்வயமாக தோன்றாரு, தன்னுடைய சகாக்களையும் பக்தர்களையும் அனுப்பிச்சு வைக்கிறார். இந்த விஷயத்தை ஸ்ட்ரெஸ் பண்ணுறாரு பகவான் நம்மக்கிட்ட, நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறாரு. நம்மக்கிட்ட பகவான் நம்மக்கிட்ட எதிர்பார்க்குறதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், நம்ம அவர் மேலே அன்பு செய்யணும். அந்த அன்பு செய்கிறதுக்கு இதுதான் வழி, அவருடைய நாமங்களை கீர்த்தனம் செய்கிறதும் அவரை புகழ்றதும் அவரை பாடுறதும். பிரபுபாத் ரொம்ப அழகாக சொல்வார், எப்படி இதெல்லாம் பண்ண தான் போகிறோம், பாடாமல் இருக்க போகிறதில்ல, பேசாமல் இருக்க போகிறதில்ல, அது ஏன் பகவானுக்கு செய்யக்கூடாது, அதுதான் வந்து அப்போ தான் அது பக்குவம் அடையும். தஸ்மாத் ஏகே இந்த மனசா பகவான் ஸ்வாத்ததாம்பதி ஸ்ரோத்ரவ்ய கீர்த்திதவ்யஸ ஜெய பூஜஸ நித்யதா, இதுதான் சுகதேவ் கோஸ்வாமி சொல்கிறார் பாகவதத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறார். தஸ்மாத் ஏகே இந்த மனசா, ஒரே மனசோட பகவான் சாத்வதாம்பதி, சாத்வதாம்பதினா பக்தர்களுக்கு ரொம்ப பிரியமானவர், பக்தர்களுக்கு ரொம்ப நெருக்கமானவர், அவரை பற்றி ஸ்ரோத்ரவ்ய கேட்கணும், கீர்த்தி தவிய பாடணும், அவரை பூஜிக்கணும். இதுதான் ஒரே, இதே தான் வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் பகவானுடைய அவதாரங்களும் நமக்கு பரிந்துரைக்கிறாங்க. இப்போ நம்ம ஆண்டாளை வழிபடுறதுக்கு ரொம்ப, ஆண்டாளை திருப்திப்படுறதுக்கு ரொம்ப எளிமையான வழி என்னென்னா அவங்க சொன்னதை அப்படியே ஃபாலோ பண்ணுறதான், அவங்க அதுதான் நம்மகிட்ட எதிர்பார்க்குறாங்க. அவங்க எந்த அளவுக்கு பகவான் மேலே அன்பு வச்சாங்களோ அதே வழியை நம்ம பின்பற்றணும்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க, வேற ஒன்றும் அவங்க நம்மகிட்ட எதிர்பார்க்கல. ஆண்டாள் வேறு தான் நம்மகிட்ட எதிர்பார்க்குறாங்களே, ஏதாவது கொண்டு வந்து எனக்கு கொடுங்க கோயிலில், இல்லை எனக்கு அது பண்ணுங்க, எதுவுமே ஆண்டாள் அது அவங்களுக்கு எதுவுமே தேவையில்லை, அவங்க எப்போவுமே சந்தோஷமாக இருக்காங்க பகவத் சேவையில். ஸோ அவங்க நம்மகிட்ட எதிர்பார்க்குறதெல்லாம் இதுதான், நம்ம வந்து பகவானுக்கு தொடர்ந்து பக்தி தொண்டு செய்யணும், அவரை புகழ்ந்து பாடணும், அவரை பற்றி கேட்கணும். அதை தான் ஒவ்வொரு ஆச்சாரியரும் ஆழ்வார்களும் திரும்ப 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 சொல்கிறாங்க. மத ஸ்ரீரங்கத்துலேயும் நிறைய லீலைகள் பிரசாத லீலை. ஓகே, அப்போ நம்ம அடுத்த உபன்யாசத்தோடு நிறுத்திடுவோம். அடுத்தது யமுனாச்சாரியருடைய லீலைகளை வந்து அடுத்து நம்ம உபன்யாசத்தில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் திருமங்கை ஆழ்வார் இப்படி ஒரு ஒரு ஆழ்வார்களும் இப்போ நம்ம வந்து ஆண்டாளும் பெரியாழ்வாரும் பேசியிருக்கோம். அடுத்து முன்னாடி வந்து திருப்பானாழ்வார் எல்லோரும் பேசியிருக்கோம். ஓகே, நீ அடுத்து உபன்யாசத்தில் யமுனாச்சாரியரை பற்றி நம்ம கலந்து பேசலாம். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தால் கேட்கு. கேள்விகள் கருத்துக்கள்
அந்த கேள்வி வந்து அப்புறம் இப்போ இதில் கேள்வி.
ஓகே.